நேயர்களே, இந்த காலைப்பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் ஓனலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினுடைய திருக்குறள் சிற்றினம் சேராமை அதிகாரத்திலிருந்து வருகிறது. முதல் குறள், மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். இதற்கு விளக்கம் என்னன்னா, உலகில் நிலை பெற்று வாழும் மக்களுக்கு மனநலமானது நல்ல ஆக்கத்தை அளிக்கும். ஒருவருக்கு அவன் சேர்ந்த இனநலம் அத்தகைய மனநலத்தோடு எல்லா வகையான புகழையும் தரும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் மற்றொரு குறள், மனநலம் நன்கு உடையார் ஆயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்பு உடைத்து. இதற்கு விளக்கம் என்னன்னா, மனநலத்தை இயற்கையிலேயே உறுதியாக கொண்டிருந்த போதிலும் சான்றோருக்கு அவன் சேர்ந்த இனநலம் மேலும் பாதுகாப்பான வலிமையை தரும் என்கின்றார் திருவள்ளுவர்.
தெரிந்த பாடல் தெரியாத தகவல். பன்னீர் புஷ்பங்கள்னு சொன்ன உடனே யாருடைய மனசுல எல்லாம் ஜில்லுன்னு காத்தடிக்குது, அவங்களுக்கான பாடல் இது. 80களில் வெளியான இந்த படம் மிகப்பெரிய கலாச்சார சீர்கேடுன்னு சொல்லி பத்திரிகைகள் திட்டி தீத்தன. அது ஒரு பக்கம் இருந்தாலும் வசூல்ல போடு போடுன்னு போட்ட மிக பிரமாதமாக ஓடிய படங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த படத்தை இயக்கியவர் சந்தான பாரதி, வாசு கூட்டணி. இந்த படத்துல சில முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, கதாநாயகன அறிமுகமான சுரேஷுக்கு ஒரே சமயத்துல இரண்டு வாய்ப்புகள் வந்தது. அலைகள் ஓய்வதில்லை படத்துல கதாநாயகனாகவும், இந்த படத்துல கதாநாயகனாகவும். அவர் இரண்டு படத்துல எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தயங்கி கடைசியா இந்த படத்துக்கு சரி சொன்னதாக தகவல். ரெண்டு படங்களுமே மிகப்பெரிய வெற்றியை பெற்றாலும் அவருக்கு ஒரு தனி முத்திரையும் இந்த கதாநாயகனுக்கே உரிய முகவெட்டும் அவருக்கு இருந்ததும் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். அடுத்ததா, இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியது யாருன்னா கங்கையமரன். எத்தனையோ அருமையான பாடல்கள் எழுதியிருந்தாலும் அண்ணனுடைய நிழல்லே இருந்து தன்னுடைய பெயரை ரொம்ப வெளியே தெரியாம தன்னடக்கத்தோட இருந்த அற்புதமான மனிதர். இன்னைக்கு வரைக்கும் அவர் எழுதின பிரபலமான பாடல்களை பாலி எழுதியதா வைரமுத்தி எழுதியதான்னு நம்ம ஒத்தையார் அட்டையை போட்டுட்டு இருக்கமே ஒழிய அவருக்கான அங்கீகாரம் இன்னும் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு பாடல் பாடியது, இந்த பாடலை பாடியது முக்கியமா ஆனந்த ராகம் கேட்கும் நேரம் உமாரமணன் அவர்கள். அவருடைய வாழ்க்கையில் இந்த பாடல் ஒரு மைல்கல். இளையராஜாவின் இசையில் சிம்மேந்திர மதியம் ராகத்தில் அமைந்த இந்த பாடல் உச்ச ஸ்தாயில தொடங்கி வயலின் ஷனாய் இசையோட கலந்து ஆனந்தமா ஒலிக்கும். அதை பாடின உமாரமணன் ஒரு தடவை என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளவு பிரபலமாக்க கூடிய இந்த பாடலை நான் பாடப்போகிறேன்ற ஒரு எண்ணமே இல்லாம உள்ள நுழைஞ்சேன்னா எக்கச்சக்கமான வாத்திய கருவிகள் இருக்க அதுக்கு நடுவில் தன்னந்தனியா தாம் பாடணுமேன்ற ஒரு சின்ன அச்சம் இருந்தா கூட இளங்கன்று பயமறியாதுன்ற மாதிரி ஒரே மூச்சுல இந்த பாடலை பாடி மிகப்பெரிய உச்சத்தை தொட்ட அற்புதமான பாடகி உமாரமணன். 80களில் பள்ளியிலும் கல்லூரியிலும் படித்த அனைவருக்கும் இந்த பாடல் ரொம்பவும் பிடிக்கும் நினைக்கிறேன். உங்களுக்காக இன்னொரு முறை ஆனந்த ராகம் கேட்கும் நேரம் கேட்டு ரசிக்கிறீங்களா?
அடுத்து கவி காமு ஷெரீஃப் அவர்கள். இந்த பெயரை நம்மள சில பேர் கேள்விப்பட்டிருப்போம், சில பேருக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவர் எழுதிய திரைப்பட பாடல்களை நம்ம கேட்டு மகிழ்ந்திருக்கோம். அந்த வரிசையில ஏரி கரையின் மேலே போறவில்லை பெண்மையிலேன்னு ஒரு பாட்டை கேட்டிருப்போம் இல்லைங்களா, அதை எழுதியவர் அவர் தான். இப்படி ரொம்ப சில தேர்ந்தெடுத்த திரைப்பட பாடல்களை மட்டுமே காமு ஷெரீஃப் அவர்கள் எழுதியிருக்காரு. 1994 தன்னுடைய 79வது வயதுல அவர் இறந்து விட்டார். அவரை பற்றிய ஒரு சிறப்பு நினைவு ஒன்றினை தற்செயலாக படிக்க நேர்ந்தது, அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு. இளமையின் கோளாறுனால வழி தவறி போய் கருவுற்று கலங்கின மனமாகாத ஒரு இந்து பெண் காதலன் கைவிட்டு விட்டான். பெண்ணின் தகப்பனார் கவி காமு ஷெரீஃபின் நேசத்திற்குரிய நண்பர். இவரிடம் வந்து சொல்லி அழுதிருக்கார், குடும்பமானம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு, வேறு வழி இல்லை, கருவை கலைச்சு கலைக்கிறதுக்காக மருத்துவச்சியினுடைய உதவியை நாட இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு ஷெரீஃப் என்ன சொன்னார்னா, உண்டான உயிரை அழிப்பதற்கு எவருக்கும் உரிமை இல்லை, கருவை கலைப்பதை எங்கள் மார்க்கமும் ஏற்றுக்கொள்ளாது, ஆனா உருவான அந்த கருவை கலைக்கும் பொறுப்பை கடவுள் கடமையாக்கி இருக்கான், அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன் மனைவியும் கருவுற்ற அந்த பெண்ணையும் லட்சுமாங்குடி பக்கத்தில் இருந்த வேலுக்குடி எனும் தன் சொந்த கிராமத்திற்கு அனுப்பி வச்சாரு. குழந்தை பிறந்ததும் அந்த பெண்ணை சத்தமின்றி அவருடைய தகப்பன் வீட்டிற்கு அனுப்பி வைச்சார். பிறந்த அந்த குழந்தைய தன் மனைவி ஈன்ற குழந்தையாக கூறி வளர்த்து ஆளாக்கி இருக்கார். இப்போதும் இந்த வயதில் உனக்கு குழந்தை தேவையா என்று ஏகடையும் புரிந்தவர்களுடைய வசையையும் மௌனமா ஏத்துக்கிட்டு அந்த குழந்தைய வளர்த்திருக்கார். இந்த நிகழ்ச்சியை சொன்னது சன் டிவியில் இருந்து பணியாற்றிய வீரமாண்டியன் அவர்கள். இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் பிற சமுதாயத்திலும் மதித்து போற்றக்கூடிய பக்குவமான அன்பு இதயம் கொண்டவராக, அன்னை மனம் கொண்டவராக இருந்திருக்கிறார் காமு ஷெரீஃப். அன்னையை போல ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடி தொழ மறுப்பவர் மனிதர் இல்லை, இதுவும் காமு ஷெரீஃப் எழுதிய பாடல் தான். அதுல ஒரு வரி வரும், துன்பமும் தொல்லையும் ஏற்றுக்கொண்டே நம்மை சுகமும் பெற்றிட வைத்திடும் கருணை வெள்ளம். இந்த வரிகள் அன்னைக்கு மட்டுமல்ல, மதம் தாண்டி மனித நேயம் கொண்ட காமு ஷெரீஃப் போன்ற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் பொருந்தும். பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே, இதை எழுதியவர் என்று அறியாமலேயே நம்ம ரசிச்சிருந்திருப்போம். சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா, இந்த வரிகளை கேட்கும் போது மெய் மறந்திருக்கோம். ஏற்றியவர் யார் என்று அறியாமலேயே ரசிச்சிருக்கோம். ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, உண்மை காதல் மாறி போகுமா, ஏரிக்கரையின் மேலே போறவளை பெண்மையிலே ஆகிய பாடல்களை எந்த திரைப்படத்தில் யார் எழுதியது என்று அறியாமலேயே ரசிச்சிருக்கோம். இது போன்ற திரைப்பட பாடல் வரிகளை எழுதியவர் காமு ஷெரீஃப் என்று அறியும் போது அவரை நாம் மறந்து விட்டோமோ என்கின்ற வேதனையும் எழுகிறது.
நின்று கொஞ்சம் பேசுவோம் குயிலே.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா. நம்ம அடுத்து வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்ட் சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம் உங்களோட வேலை செய்தில. அந்த செவத்த தம்பி அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா, குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணுக்கால் ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போனை போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Or for our Manuka branch, 57M Cavendish Drive, 263-9999. Saffron Indian Restaurant.co.nz. For more specials and events, follow us on Facebook.
நம்ம அழகான ஆக்லாந்துல பெரும்பாலான வீடுகள் பாஃபர்டன் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, நம்பிக்கைக்குரிய பாஃபர்டன் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788, ஷீபா 021-678-778, வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான என் தமிழ் உறவுகளே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருட கால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், அட்லாண்டா. மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். Yeah.
நல்லது நேயர்களே, மந்திரகுமாரி திரைப்படத்தில் மருதகாசி அவர்களுடன் கவி காமு ஷெரீப் அவர்கள் இணைந்து எழுதிய பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்து பஞ்சு அருணாசலம். கதையாசிரியர், தயாரிப்பாளர், திரைப்பட பாடலாசிரியர். 1960களில் கண்ணதாசனின் உதவியாளராக வளம் வந்தவர் பஞ்சு அருணாசலம். கவியரசரின் நெருங்கிய உறவினரான பஞ்சுவின் பல வரிகள் கவிஞரின் பாடல்களோடு கலந்து போவது வழக்கம். தலைமுறை தலைமுறையாய் லட்சோ லட்சம் கல்யாண வீடுகளில் ஒலிக்கும் மணமகளே மருமகளே வா வா பாடல் கூட பஞ்சு அவர்களுடைய கைவண்ணம்தான். ராமமூர்த்தியை விட்டு பிரிந்து எம் எஸ் விஸ்வநாதன் முதன் முதலாக இசையமைத்த படம் எம்ஜிஆரின் கலங்கரை விளக்கம். இதில் ஒரு பாட்டு வரும், பொன்னெழில் பூத்தது புதுவானில் வெண்பனி தூவும் நிலவேனில் என ஆரம்பிக்கும் அந்த பாடலில் கண்ணதாசனோ வாலியோ தான் எழுதியிருப்பார் என்று பலரும் நினைச்சிருப்பாங்க. அது தவறு. தென்னை உணத்தில் உன்னை முகம் தொட்டு எண்ணத்தை சொன்னவன் வாடுகிறேன், உன் இரு கண் பட்டு புண்பட்ட நெஞ்சத்தில் உன் பட்டு கைப்பட பாடுகிறேன் என இலக்கிய நயத்தை அந்த பாடலில் அள்ளி தெளிவித்திருப்பார். அதனை எழுதியது பஞ்சு அருணாசலம். அன்னக்கிளி படத்தில் வரும் எல்லா பாடல்களையும் அவர் தான் எழுதினார். மச்சான பாத்தீங்களா பாடல் உட்பட, ராஜா என்பார் மந்திரி என்பார் என்று போன ஒரு கேள்விக்குறை திரைப்படத்திலும், சின்னக்கண்ணன் அழைக்கின்றான், மாசி மாசம் ஆளான பொண்ணு போன்ற நிறைய புகழ்பெற்ற பாடல்களை எழுதியவர். இளையராஜா அவர்களுக்கு இளையராஜா என்று பெயர் வைத்தவரும் அவர்தான். ஏ எம் ராஜா முகமும் புகழ்பெற்று விளங்கியிருக்கிற நேரத்தில் மற்றும் ஒரு ராஜா வேண்டாம் என்று இளையராஜாவிற்கு பெயர் வைத்ததாகவும் சொல்லுவார்கள்.
இட்லி தினமாக கொண்டாடப்படுகிறது. கோவையை பூர்வீகமாக கொண்ட இனியவன் என்பவர் தான் இந்த தினத்தை 2015 கொண்டாட காரணமானவர். மல்லிப்பூ இட்லியின் நிறுவனரான இவர் இட்லி செய்வதில் இன்ன சாதனை படைத்தவர். 124 கிலோவில் இட்லி செய்ததற்காக இவர் கின்னஸில் இடம்பெற்றார். 2000 வகையான இட்லிகளை உருவாக்கியவர். இட்லி தினத்தை ஒட்டி நெட்டிசன் தனது வலைப்பக்கத்தில் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். சட்னி ஆனாலும் சாம்பார் ஆனாலும் மிளகாய் பொடி ஆனாலும் அனைவரோடும் ஒத்துப்போகும் தன்னிகரிகளார் தலைவி. நிலாவை போல வெள்ளை, உன் ருசிக்கு இல்லை எல்லை. அனைத்து அனைத்து சத்துக்களையும் உள்ளடக்கியும் தலைக்கணம் ஏறாத மிருது உள்ளம். வாழ்ந்தா இட்லி மாதிரி வாழணும். இட்லியில புரதம், நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட் எல்லாமே இருக்கு. இது வேக வச்ச உணவுன்றதுனால சாப்பிட்றவங்களுக்கு ஆரோக்கியமானதாக இருப்பதாலும் உலகம் முழுக்க அனைவராலும் விரும்பப்படும் உணவாக உள்ளது. உலக சுகாதார அமைப்பு அதிக ஊட்டச்சத்து கொண்ட உணவுகளில் இட்லியையும் சேர்த்துள்ளது. இட்லி இந்தியாவில் தோன்றின உணவு இல்லை, இந்தோனேஷியா தான் இட்லிக்கு பூர்வீகம். தென்னிந்தியாவில் பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை சாப்பிடும் உணவு இட்லி. இந்திரியர்களின் மனம் கவர்ந்த உணவு இட்லி தான். வயிறு நிறைய சாப்பிட்டாலும் இதமாக இருக்கும் என்பதாலே அனைவராலையும் விரும்பப்படும் உணவாக உள்ளது இட்லி. என்ன சனிக்கிழமை காலையிலையும் அதுவுமா சாப்பாடை பேசி பசி வயித்த கிளற மாதிரி ஆரம்பிச்சிட்டேனா? உங்களால முடிஞ்ச நீங்களே சமைங்க, இல்ல வெளியே வாங்கி சாப்பிடுங்க. இன்னொரு சாப்பாடு பத்தின பதிவு. மதராஸ் பட்டணத்தை வடக்கு மதராஸ், தெற்கு மதராஸ்னு கூப்பிடுவாங்க. வடக்கு மதராஸ டவுன் சொல்லுவாங்க. சர் ஜார்ஜ் மூர் ஏற்படுத்தியதுதான் ஜார்ஜ் டவுன். இந்த பகுதியில்தான் கல்லூரிகள், வியாபார நிறுவனங்கள், ஹைகோர்ட் துறைமுகம் எல்லாம் இந்த டவுன் பகுதியில தான் இருந்தது. மதராஸ் என்று அழைக்கப்பட்ட அந்த காலம் முதற்கொண்டு சென்னை என்று அழைக்கப்படும் இந்த காலம் வரை சுவையாக சூடாக பல ஹோட்டல்கள் நமது தர்மமிகு சென்னையில் இருந்தன. பெரும்பாலான ஹோட்டல்கள் வாசலில் பிராம்னால் காஃபி ஹோட்டல் என்று பலகைகள் தொங்கும். மெட்ராஸ் பிரசிடென்சி என்று அழைக்கப்பட்ட சென்னை மாகாணம் 26 ஜில்லாக்களை கொண்டு மிகச்சிறிய பல பகுதியாக இருந்தது. பல பகுதிகள் காடாகவும் கட்டாந்தரையாகவும் தோப்புகளாகவும் இருந்தன. தங்கசாலை, தங்கசாலை தெருவில் மின்ட் ஸ்ட்ரீட், காசிப்பாட்டி ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருந்தது. ஒரு பிராமண பாட்டி காசிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. போற இடத்துக்கு புண்ணியம் கிடைக்கணும்னு இந்த ஹோட்டலை தொடங்கினாங்க. அவருடைய சமையல் சுவையாக இருந்தது, கூட்டம் சேர ஆரம்பித்தது. அந்த நாளில் ஹோட்டல் நடத்துபவர்கள் தாங்கள் செய்வது வியாபாரம் அல்ல, அன்னதானம் என்றுதான் நினைத்தார்கள். லாபத்தை விட புண்ணியம்தான் பெரிது என்று நம்பினார்கள். அதனால்தான் அந்த நாளில் அளவு சாப்பாடு என்ற பேச்சே கிடையாது. காசிப்பாட்டி ஹோட்டலில் எடுப்பு சாப்பாட்டின் விலை இரண்டனா, நெய் தாராளமாகவே பரிமாறப்படும். தங்கசாலை தெருவில் சீனிவாஸ் பவன் மிகவும் புகழ்பெற்றது. இந்த ஹோட்டல் மாலை 7 மணிக்கு திறக்கப்படும், நள்ளிரவை தாண்டி மூடப்படும். இங்கு விசேஷம் என்றவென்றால் பூரியுடன் பாசந்தி தான் கொடுப்பார்கள். உருளைக்கிழங்கு கறி வேண்டுமென்றால் முதலிலேயே சொல்ல வேண்டும், இல்லை என்றால் பாசந்தி தான் வரும். இங்கு பூரி பாசந்தி சாப்பிடுவதற்காக மயிலாப்பூரிலிருந்து இரவில் காரில் பல பேர் வருவார்கள். தேவராஜ முதலி திருப்பகுதியில் வெங்கட்ராமாயர் ஹோட்டல் இருந்தது. இங்கு சாப்பாடு பிரபலம். தரையில் உட்கார்ந்துதான் சாப்பிட வேண்டும், மேஜை நாற்காலி கிடையாது. இங்கு என்ன விசேஷம்னா ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு கறி காய் கிடைக்கும். கூட்டம் அலைமோதுவதால் பரிமாறப்படும் காய்கறிகள் உடனே தீர்ந்துவிடும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உருளைக்கிழங்கு பொரியல் என்றால் அரை மணி நேரம் கடந்து சென்றால் வாழைக்காய் பொரியல் பரிமாறப்படும். அடுத்து கருணைக்கிழங்கு பொரியல் கிடைக்கும். பல டிக்கெட் வாங்குவதற்கு முன்பு இப்ப என்னையா பொரியல் என்று கேட்டு வாங்குவார்கள். தம்பு செட்டி தெரு. அப்போது மதராஸ் ஹைகோர்ட்டில் 4000 வக்கீல்கள் இருந்தார்கள். கோர்ட்டுக்கு வரும் கூட்டம் அதிகமாக இருந்தது. அவர்களை நம்பி துவங்கப்பட்ட ஹோட்டல்கள் ஏராளம். தம்புச்செட்டி தெருவில் இப்படிப்பட்ட ஹோட்டல்கள் தஞ்சாவூர், திருநெல்வேலி, மதுரை, உடுப்பி, பாலக்காடு ஆகிய ஊர்களைச் சேர்ந்த பிராமணர்கள் வசம் இருந்தன. 1920 தம்புச்செட்டி தெருவில் மனோரமா லஞ்ச் ஹோம் என்று ஹோட்டலை ஏ நாராயணசுவாமி ஐயர் நடத்தினார். இந்த ஹோட்டலில் அனைத்துமே நெய்யில் தான் செய்யப்பட்டிருக்கும். தம்புச்செட்டி தெருவில் வக்கீல் குமாஸ்தாக்கள் சங்கத்தினர் ஒரு கேன்டீனை தொடங்கினார்கள். இந்த ஹோட்டலில் வியாபாரம் பிற்பகல் 1 மணியிலிருந்து 2 மணி வரை தான் நடைபெறும். 2 மணிக்கு பிறகு மிஞ்சி இருக்கும் இட்லி, போண்டா, வடை போன்றவற்றை பாதி விலைக்கு விற்றுவிட்டு ஹோட்டலை மூடிவிடுவார்கள். தம்புச்செட்டி தெருவில் ஹோட்டல் வைத்தால் லாபம் கொழிக்கும் என்று பலர் நம்பி இந்த தெருவுக்கு வந்தார்கள். ஹோட்டல் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்ட சரித்திரம் படைத்த ஹோட்டல் தாசப்பிரகாஷ் புகழ், கே சீதாராம ராவ் இங்குதான் ஹோட்டல் வைத்து வளர தொடங்கினார். சீதாராம ராவ் இந்த தெருவில் ஒரு லாட்ஜையும் கட்டினார். தனது பணியாளர்களை சென்ட்ரல் எக்மோ ஸ்டேஷன் போன்ற இடங்களுக்கு அனுப்பி மதராசுக்கு வரும் ரயில் பயணிகளை தன் விடுதிக்கு அழைத்து வர ஏற்பாடுகளை செய்வார். உலகளவில் மிக பிரபலமாக நேசிக்கப்படும் மசால் தோசையை மதராசில் அறிமுகப்படுத்தியவர் இவர்தான். நெய்யில் செய்யப்பட்ட மைசூர் மசாலா தோசை விலை அரையனா என்று வாசலில் ஒரு கரும்போர்டில் எழுதி வைத்திருப்பார். அப்போது ஒரு ரூபாய்க்கு 16 அணாக்கள், ஒரு அணாவுக்கு 4 காலணாக்கள் அல்லது 12 தம்பிடிகள், அதாவது ஒரு ரூபாய்க்கு 192 தம்பிடிகள். 12 தம்பிடிகள் கையில் இருந்தாலே வயிறு நிறைய சாப்பிடலாம். மைசூர் போண்டா என்ற சுவையான மாலை பலகாரத்தை மதராசுக்கு அறிமுகம் செய்தவர் சீதாராம ராவ்தான். உடுப்பி சமையல் முறையில் சாம்பார் ரசம் ஆகியவற்றில் வெள்ளத்தை சற்று கலப்பார்கள். இதற்கு தனியான சுவை உண்டு. 2 இட்லிக்கு 2 பக்கெட் சாம்பார் சாப்பிடுவார்கள் அந்த நாளில் அதிகம் உண்டு. நான் 2 இட்லி 2 பக்கெட் சாம்பார் ஆசாமி என்று சொல்லி பெருமைப்படுவதில் அந்த நாளில் பலர் இருந்தனர். 2வது உலக போர் ஏற்பட்ட சமயம் ஜப்பான்காரன் மதராஸ் பட்டணத்தில் அணுகுண்டு போடுவான் என்ற பயத்தில் பட்டணம் காலியானது. கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடப்பட்டன. ஹைகோர்ட் கோயம்புத்தூருக்கு மாற்றப்பட்டது. குண்டு பயத்தினால் டவுன் பகுதியில் பல ஹோட்டல்கள் மூடப்பட்டன. அந்த பயம் நீங்கிய பிறகு மீண்டும் தொடங்கப்பட்டன. நான் இன்னைக்கு சொன்ன பதிவு வந்து 1900 1940 நடந்த விஷயங்கள். இன்னைக்கு யாராவது பெரியவங்க வயசானவங்க இப்ப இங்க எல்லாம் பொம்பளைங்க எங்க சமைக்கிறாங்க, விடிஞ்சா எந்திரிச்சா டேக்கவேன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்கல்ல, அவங்கள்ட்ட இந்த பதிவை போட்டுக்காமீங்க. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஹோட்டல் தொழில் வச்சு நஷ்டமடைஞ்சாங்கன்ற பேரே கிடையாது. என்ன பசி வைத்த கெல்லுதா? எல்லாருமா போய் நல்லா சமைச்சு சாப்பிடுறீங்களா?
இன்றைய நிகழ்ச்சியில் நல்ல பல தகவல்களை வழக்கம் போல நமக்கு அள்ளி தந்த திருமதி அன்னபூர்ணி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு நன்றியினை கூறி உங்களை நிர்ணயிக்கும் 2 விஷயம். 1, உங்களிடம் ஒன்றுமில்லாத போது நீங்கள் காக்கும் பொறுமை. 2, உங்களிடம் எல்லாம் இருக்கும் பொழுது உங்களை நடத்தை. உங்கள் வாழ்வில் சந்திக்கும் அனைவரும் உங்களை கடந்து செல்லும் மேகங்கள் போலத்தான். எனவே அவர்கள் மீது தேவையற்ற உணர்வுகளை உருவாக்காமல் மகிழ்ச்சியான நினைவுகளை மட்டும் உருவாக்கிக் கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்கள் பெருக பெருக மகிழ்ச்சி உருவாகும். மகிழ்ச்சியை தேடாதீர்கள், நீங்களே உருவாக்குங்கள் என்கின்ற ஸ்ரீசாமி அவர்களுடைய நம்பிக்கை வார்த்தைகளுடன் பஞ்சு அருணாசலம் இளையராஜா அவர்களுக்காக அவர்கள் இசையமைத்த திரைப்படத்தில் முதன் முதலாக எழுதிய பாடலுடன் இந்த வார நிகழ்ச்சிகள் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா?